ಸದೋಸ್ಮೇ ಸದಾ ಶಿವಸಮಾರಂಭಾಂ ಭಗವತ್ ಪಾದ ಮಧ್ಯಮಾಂ ಅನಂತಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ಮಂದಿರೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ಸಂಪದ್ಯಾವಿರ್ಭಾವಾಧಿಕರಣಂ ಚತುರ್ಥಾಧ್ಯಾಯೇ ಚತುರ್ಥೇ ಪಾದೇ ಪ್ರಥಮಿದಮಧಿಕರಣಂ ಅಂತಿಮೋಯಂ ಪಾದಃ ಬ್ರಹ್ಮಸೂತ್ರೇಷು. ಅತ್ರ ಅಸ್ಮಿನ್ ಪಾದೇ ನಿರ್ಗುಣ ಸಗುಣ ವಿದ್ಯಾ ಫಲಂ ಕೀದೃಶಂ ಇತಿ ನಿರೂಪ್ಯತೆ. ತತ್ರ ಛಾಂದೋಗ್ಯೋಪನಿಷದಿ ಅಷ್ಟಮೇ ಅಧ್ಯಾಯೇ ಏಕಂ ವಾಕ್ಯಂ ದೃಶ್ಯತೆ ಏವಮೇವ ಏಷ ಸಂಪ್ರಸಾದಃ ಅಸ್ಮಾತ್ ಶರೀರಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಪರಂಜ್ಯೋತಿರುಪಸಂಪದ್ಯ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯತೆ ಇತಿ ಫಲವಾಕ್ಯತ್ವೇನ ಪ್ರಸಿದ್ಧಿರಸ್ತಿ ಅಸ್ಯ ವಾಕ್ಯಸ್ಯ. ಅತ್ರ ಅಸ್ಯ ವಾಕ್ಯತೆಯ ಮಹತ್ವಪೂರ್ತಿ ಏವಮೇವ ಏವಮೇವ ಇತ್ಯಸ್ಯ ಪೂರ್ವಂ ಏಕಂ ವಾಕ್ಯಮಸ್ತಿ ಯಥಾ ಅಶರೀರಾಣಿ ವಾಯು ಅಭ್ರಂ ಸ್ಥಾಯಿತ್ನು ಇತ್ಯಾದೀನಿ ತಾನೇ ಅಸ್ಮಾತ್ ಶರೀರಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಅಸ್ಮಾತ್ ಆಕಾಶಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಪರಂಜ್ಯೋತಿರೂಪ ಸಂಪದ್ಯ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯಂತೆ ಯಥಾ ತಥೈವ ಏವಮೇವ ಏಷ ಸಂಪ್ರಸಾದಃ ಅಸ್ಮಾತ್ ಶರೀರಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಪರಂಜ್ಯೋತಿರೂಪ ಸಂಪದ್ಯ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯತೆ ಇದು ವರ್ತದೆ. ತತ್ರ ಅಶರೀರಾಣಿ ವಾಯು ಮೇಘ ಸ್ತನ ಯತ್ನವು ಏಕೈಷಾಂ ಶರೀರಂ ನ ದೃಶ್ಯತೆ ಅಧುನಾ ನವಯಂ ತಾನ್ ಪಶ್ಯಾಮಃ ತಥಾಪಿ ಪರಂಜ್ಯೋತಿರೂಪ ಸಂಪದ್ಯ ಸೂರ್ಯಜ್ಯೋತಿ ಯದಾ ಭವತಿ ಗ್ರೀಷ್ಮಕಾಲೆ ತದಾನೀಂ ಮೇಘಾಃ ಸಮುತ್ಪದ್ಯಂತೆ ತದಾನೀಂ ಕಿಂ ಭವತಿ ವಾಯುಃ ತೀವ್ರತಯಾ ವಾತಿ ಅಭ್ರಂ ಮೇಘಾಃ ದೃಶ್ಯಂತೆ ಮೇಘಮಧ್ಯ ವಿದ್ಯುಲ್ಯತಾ ನರ್ತತೆ ಏತತ್ಸರ್ವಂ ಪೂರ್ವಂ ಕುತ್ರ ಗತಂ ನ ಜಾನೀಮಃ ಪರಂಜ್ಯೋತಿರುಪಸಂಪದ್ಯ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯಂತೆ ಯಥಾ ತಥಾ ಅಯಮಪಿ ವಿದ್ವಾನ್ ವಿದ್ವಾನ್ ಕೇಸೆ ಜೀವನ್ಮುಕ್ತ ಅಧುನಾ ವಿದ್ವಾನ್ ಜೀವನ್ಮುಕ್ತ ಕಿಂ ಭವತಿ ಅಸ್ಮಾತ್ ಶರೀರಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಪ್ರಕೃತ ಶರೀರಮಿದಸ್ತಿ ಪಾಂಚಭೌತಿಕಂ ಶರೀರಂ ಬಹುಕಾಲಾತ್ ಇದಂ ಶರೀರಂ ಅಹಮೇವ ಅಹಮೇವ ಇತಿ ಅಭಿಮನ್ಯಮಾನಃ ಆಸೀತ್ ತಾದೃಶ ಶರೀರಂ ಶರೀರೆಯ ಅಭಿಮಾನಂ ಪರಿತ್ಯಜತಿ ಅತಏವ ಅಸ್ಮಾತ್ ಶರೀರಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಪರಂಜ್ಯೋತಿರುಪಸಂಕ್ರಮ್ಯ ಅತ್ರ ಪರಂಜ್ಯೋತಿ ಕಿಂ ಇತಿ ಚೇತ್ ಗುರೋಃ ವಾಕ್ಯಂ ತತ್ವಮಸಿ ಇತ್ಯಾದಿ ವಾಕ್ಯಂ ತದುಪಸಂಕ್ರಮ್ಯ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯತೆ ಸತ್ಯ ಯದ್ ರೂಪಂ ವರ್ತತೆ ಆತ್ಮಸ್ವರೂಪಂ ಸತ್ಯಂ ಜ್ಞಾನಂ ಅನಂತಂ ಆತ್ಮ ಆನಂದ ಇತ್ಯಾದಿ ರೂಪಂ ಯದಸ್ತಿ ಚಾಸ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯತೆ ಇತಿ ವರ್ತತ್ ಜಗ ವಾಕ್ಯಸ್ಯ ಅಯಮರ್ಥೋ ಭವತಿ. ಅತ್ರ ಅಯಂ ಜೀವಃ ಗುರೋ ಸಕಾಶಾದ್ ಉಪದೇಶಂ ಲಬ್ಧ್ವಾ ಸಾಕ್ಷಾತ್ಕೃತ ಆತ್ಮ ಸನ್ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅವತಿಷ್ಠತೆ ಇದು ವಾಕ್ಯಸ್ಯ ಅರ್ಥ ಸಾಧಾರಣತೆಯ ಭಾಗ. ಅತ್ರ ಕಶ್ಚನ ಕಿಂಚಿತ್ ರೂಪ ವಿಶೇಷ ಅತ್ರ ಅಸ್ಮಾಭಿಃ ಗೃಹ್ಯತೆ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯತೆ ಇತ್ಯುಕ್ತ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪತ್ತಿ ಕೀದೃಶಿ ಇತಿ ಸಂಶಯ ಅಸ್ಯ ಸಂಶಯಸ್ಯ ಸಮಾಧಾನಂ ವಕ್ತುಂ ಇದಮಧಿಕರಣಂ ಆರಭ್ಯತೆ ಪಶ್ಯಾಮೋ ವಯಂ. ಏವಮೇವ ಏಷ ಸಂಪ್ರಸಾದಃ ಅಸ್ಮಾತ್ ಶರೀರಾತ್ ಸಮುತ್ಥಾಯ ಪರಂಜ್ಯೋತಿರಪಸಂಪದ್ಯ ಸ್ವೇನ ರೂಪೇಣ ಅಭಿನಿಷ್ಪದ್ಯತೆ ಇತಿ ಶ್ರೂಯತೆ. ಇಪ್ಪ ನಾಂಗಾಂ ಅಧ್ಯಾಯತ್ತಿಲ ನಾಂಗಾಂ ಪಾದಂ இந்த பாதத்தோட பிரம்மசூத்திரங்கள் முடிய போறது. கடைசி பாதம் இந்த அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம்னு பேரு. மோட்சத்துக்காக பிரம்ம விசாரத்தை சொல்லும் பண்ணணும்னு முதல்ல சொல்லியிருக்கோம். முதல் சூத்திரத்துல பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், பிரம்மத்தினுடைய லட்சணம் இவைகள்லாம், பிரம்மத்தினுடைய பிரமாணம், பிரம்மத்தில யுக்தி இவைகள்லாம் விசாரம் பண்ணிவிட்டோம். இதை விசாரம் பண்ணினதுனால வரக்கூடியதான பலமானது மோட்சம்னு சொல்லியிருக்க. அல்லது சகுண வித்தியை உபாசனம் பண்ணினவாளுக்கு பலம் பிரம்மலோகம்னு சொல்லியிருக்க. இந்த மோட்சங்கிற ஒரு பலம் வந்த பிறகு அவன் எப்படி இருப்பான்? ஜீவன் முக்தனா ஆயாச்சு. ஜீவன் முக்தனானவர் அவன் எப்படி இருப்பான்? ஏதோ ஒரு லோகத்துக்கு போனா அந்த லோகத்துல வாழலாம்னு சொல்லலாம். இங்க இருக்க அமெரிக்கா போறேள், அங்க ஏதோ ஒரு வீடு கிடைக்கிறது, அந்த வீடுல இருக்க. இங்க இருக்கா போது அங்க இருக்க, இங்க சேர் இருக்கு, அங்கேயும் சேர் இருக்கு, இங்க கட்டல் இருக்கு, அங்கேயும் கட்டல் இருக்கு. என்ன புதுசு காஞ்சு உடனே கிடையாது. வரவா மட்டும் சொல்லுவான், ரோடெல்லாம் கிளீதான், நீங்க ரோட்ல இருக்கு, வீட்டுல தானே இருக்கு. ஆனா ஜனங்கள் என்னென்ன, அது ஒரு மோகம் முதல்ல போன சமயத்துல. அப்படி இங்க இருக்கா போது அங்க இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு விசேஷமான ஒரு லோகத்துல இருக்கான் அப்படிங்கிறடா. இல்ல அவனுடைய உருவமே மாறி போயிடு, இங்க இருக்கிறவன் அந்த ஊருக்கு போனதுமே உருவமே மாறி போய் வேற விதமா இருக்கான் அப்படிங்கிறடா. ஞானம் வந்த பிறகு அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக கேட்கிற சரி, இது உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு, அங்க என்ன சொல்லியிருக்கு, அசரீரம் வாயுரப்ரம் தனயிஸ்னோ ஏ ஜயாத்மா சரீ ஆகாசா சமுத்தாய பரஞ்சோ திருபதம் பத்யஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்யந்தே. இது திருஷ்டாந்தம். காத்து உங்க கண்ணுக்கு தெரியறதோ தெரியல, வெயில் காலத்துல மேகம் தெரியறதோ ஆகாசத்துல தெரியறதோ, மின்னல் கொடி தெரியறதோ தெரியல. இவைகள்லாம் சரீரம் இல்லாம இருந்தது கிரீஷ்ம காலத்துல. கிரீஷ்ம காலம் இப்ப புரியாது, வெயில் காலத்துல. அதுவே நல்ல வெயில் காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மேகங்கள் உண்டாரு. அந்த மேகங்கள் உண்டாரப்ப காத்து வந்து அந்த மேகங்களை தள்ளுறது, மேகங்கள் அப்படியே ஆகாசத்துல சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி இப்படி சித்தறதோ இல்லையா, கொஞ்ச நேரம் ஆனப்பறம் ஒரு மேகம் இன்னொரு மேகத்தோட மோதறது. அப்பொழுது இடி மின்னல் இவைகள்லாம் பாக்குறது. இந்த இடி மின்னல் மேகங்கள் காத்து இவைகள்லாம் எங்க சார் போச்சு? வெயில் காலத்துல காத்துல நீங்க ஃபேன் போட்டுக்கிறீங்க தவிர காத்து தெரியறதோ இல்ல, மேகங்கள் கண்ணுக்கு காணப்படுறதோ இல்ல, மின்னல் காணப்படுறதோ இல்ல. இவைகள்லாம் அசரீராணி, சரீரம் இல்லாமவே இருந்தது. அவைகள் அந்த கிரீஷ்ம ருத்து போன பிறகு, சம்மர் போன பிறகு, அந்த வருஷ ருத்து வந்ததுமே என்ன ஆயிடுது, அத்மாத் ஆகாசாத் சமுத்பத்ய. அது எங்கிருந்து வந்ததோ தெரிய சார், ஆகாசத்திலிருந்து வந்ததுன்ட்டான். எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, எங்க வந்தது, நான் ஆகாசத்திலிருந்து ஆகாசாத் சமுத்பத்ய பரஞ்சோதி ரூபசங்கிரம்யா. அந்த சூரியனுடைய தாபம் இருக்கு பத்தல, அதே ஸ்வேன ரூபேண அபிநிஷ்பத்யந்தே. தன்னுடைய உருவங்கள், வாய்க்கு என்ன உருவமோ, மேகத்துக்கு என்ன உருவமோ, அதே விதமாக மின்னலுக்கு என்ன, இவைகள்லாம் காணப்படுறது மழை காலத்துல. முன்னால ஒண்ணுமே தெரியாம இருந்தது, சூரியனுடைய கிரணங்கள்னால அது தன்னுடைய உருவத்தை பெற்று எப்படி காணப்படுகிறதோ, இது வரைக்கும் திருஷ்டாந்தம். அதே மாதிரியே இந்த ஜீவன் முக்தனோ என்ன ஆனா, பல கோடி ஜென்மாக்கள்ல இந்த சரீரத்துல நான் நான் வச்சுண்டு திண்டாடிண்டு நானா அவஸ்தைகளை பட்டுண்டு, பிறந்தண்ணிலிருந்து ஜென்ம துக்கம், திரா துக்கம், பிறந்ததுல இருந்து ஒரு துக்கம், அதுக்கப்புறம் கல்யாணமானா சுகம் நினைச்சோம், எல்லாம் நினைப்பு தான். அப்புறம் குழந்தை பிறந்தா ஆனந்தமா இருக்கும் நினைச்சோம். அவள்லாம் ராட்சசாலும் பிரம்மராட்சசாலும் பிறந்திருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வேற துக்கம், இப்படி வரிசைய கடைசி க்ஷணம் வரைக்கும் துக்கம் தான். இந்த துக்கத்துக்கு மூல காரணம், இது நான் எனக்கு சேர்ந்தது, இவை இந்த சரீரத்தை நான் என்று கருதினேன், இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் எனக்கு சம்பந்தப்பட்டது என்று நான் கருதினேன், இதனால துன்பம். இப்படி பல கோடி ஜென்மாக்களை அனுபவிச்சு ஏதோ ஒரு ஜென்மால பரஞ்சோதி ரூபசங்கிரம்யா, பரஞ்சோதி ஆச்சாரியனுடைய திரு வாக்கியம். அதிலிருந்து தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியத்தை அடைந்து பரஞ்சோதிரபதம் பத்யா உப சம்பத்யா. இந்த சம்பத்திங்கிறது அங்கங்கே பார்த்துட்டு இருக்கோம், சத்தம்பத்திலிருந்து ஆரம்பிச்சது பரஞ்சோதிரபதம் பத்யா. அந்த ஆச்சாரியனுடைய திருமுக மண்டலத்திலிருந்து வந்ததான தத்துவமசி எனக்கூடியதான ஜோதிஸ்வரூபான ஆத்மாவை அடைந்து ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே, தன் உருவத்தை தான் அடைகிறான். வாயு தன் உருவத்தை அடைஞ்சது, மேகங்கள் அதுக்கு முன்னால தெரியாது தன் உருவத்தை அடைஞ்சது, அதே போலயே மின்னலும் முன்னால தெரியாம வெயில் காலத்திலேயே தெரியாம இருந்த மின்னலானது இப்பொழுது உருவத்தை அடைஞ்சது. அங்க பரஞ்சோதி சொன்ன சூரியன் அப்ப தன்னுடைய உருவத்தை தான் அடைஞ்சதோ அறியும். அதே விதமாக ஏஷ சம்பிரசாதா இந்த மனிதன் பரஞ்சோதி ரூப சம்பத்தியா என்னமன்னார், ஆத்மா சரீராத்முத்தாயா, இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு. அது ரொம்ப முக்கியம், இடத்தை விட்டான எதனால விட்டான், போன போகுமா இந்த சரீரத்தை, சரீரமே நீ ஆத்மா இல்ல போன போகுமா, அது போகாது. சதம் மாபுர ஆயசி ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்குவே, இரும்பு கோட்டை மாதிரி கோட்டை சார் இந்த சரீரம், அவ்வளவு சீக்கிரமா நினைச்சா போக முடியாது. இந்த சரீரம் அப்படியே நம்மளை பிடிச்சுட்டே இருக்கு, புறம் தண்ணியில அதை ரெண்டு டெய்லியும் குளிப்பாட்டு அது பண்ணி இது பண்ணி அதுக்காக சர்வீஸ் பண்ணி சக்கரமா வச்சுட்டு இருக்கோம், போகணும் போகுது. ஆனா இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டான். எப்படி விட்டான், பரஞ்சோதி ரூபசம்பத்யா, பரஞ்சோதியா இருக்கக்கூடியதான அந்த ஆத்மஸ்வரூபத்தை குருமுகமாக அறிந்து பரஞ்சோதி ரூபசம்பத்யா. பிறகு என்னாச்சு, என்ன ரூபேண அபினிஷ்பத்யதே, தன்னுடைய உண்மையான உருவம் எதுவோ அந்த உருவத்தை அடைந்தான். இது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அப்படின்னா ஜீவன் முக்தனா இருக்கிறவன் முன்னால இந்த சரீரத்துல நானா நினைக்கூடியதான எண்ணத்தோடு இருந்து நானா அவதிப்பட்டு இருக்கிறவன் குருமுகமாக ஆத்ம தத்துவத்தை அறிந்து, அதான் பரஞ்சோதி அறிந்து, தன்னுடைய நிஜமான ஒரு ஸ்வரூபம் என்ன இருக்கோ, ஆத்மஸ்வரூபம் சத்யூபம் சித்ரூபம் ஆனந்த ரூபம் அனந்த ரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை அடையலாம் அப்படின்னு இதான் பலம். ஜீவன் முக்தனுக்கு சரீரம் விழுந்த பிறகு அவன் பிரம்மமாக ஆகிறான். இது வாக்கியம் சொல்லியிருக்க, இந்த வாக்கியத்துல சந்தேகம். இப்ப பாப்போமா, ஏவமேவ ஏஷ சம்பிரசாதா, இப்படியே இந்த ஜீவன் சம்பிரதாதான ஜீவன் அஸ்மா சரீரா சமுத்தாயா, இந்த பூத உடல்ல நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டு. அப்படி விட முடியுமா, நான் தூக்கத்துல விடல, நீங்க தூங்க தூங்குறேள் தூங்குறப்ப இந்த சரீரத்தை நான் நினைக்கிறேடா, அதுக்கு மேல கொசு உட்கார்ந்தாலும் எது உட்கார்ந்தாலும் ஒண்ணும் தெரியல, எழுந்த பிறகு ஏதோ ருத்ராட்சமா அப்படி உடம்பு இருக்கேன்னு கொஞ்சம் கடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தூக்குற காலத்துல அப்படி இந்த சரீரத்துல முடிச்சுட்டு இருக்கும் பொழுதே நான் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டான், அடைஞ்சான் பரஞ்சோதி ரூபதம் பத்யா. ஆச்சாரிய முகமாக தத்துவமசி என வாக்கியத்தை அறிந்து விரும்பின அறிந்து இல்ல அபரோட்சமாக அனுபவித்து அபினிஷ்பத்யதே, தனக்கு என்றதான உருவம் எது வேதத்துல சொல்லி இருக்கோ அந்நிலையை அடைகிறான். உபபோகத்தானேஷு ஆகந்துகேன கேனசித் விசேஷேன அபினிஷ்பத்யதே ஆஹோஸ்வித் ஆத்ம மாத்திரேனா. உபாசகால் இங்கிருந்து அந்தந்த லோகத்துக்கு போற, பிரம்மலோகத்துக்கு போறான்னு வச்சுப்போமே, சில உபாசகால் பிரம்மலோகத்துக்கு போற, சில உபாசகால் விஜய லோகத்துக்கு போற. பிரம்மலோகத்திலேயே எப்படி உபாசனம் பண்ணினாலும் அப்படி விஷ்ணுவை உபாசனம் பண்ணினவா பிரம்மலோகத்துல ஒரு பகுதியான வைகுண்ட லோகத்துக்கு போற, சிவனை உபாசனம் பண்ணிவா பிரம்மலோகத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடியதான கைலாசத்துக்கு போற, சுப்பிரமணிய சுவாமியே உபாசனம் பண்ணினவா அவ அந்த லோகத்துக்கு போற. இப்படியா எந்தெந்த தேவதையை நீங்க உபாசிக்கிறீர்களோ அந்தந்த தேவதா லோகம் அங்க இருக்கு, எங்க பிரம்மலோகத்திலே டிஃபரெண்ட் பார்ட், அங்க போய் ஆனந்தமா அனுபவிக்கிறான். இந்த கர்மாக்கள்லாம் பண்ணமா பார்த்தீங்களா, யஜ்ய யாகங்கள்லாம் ஜோத சோமம் சோம யாகம் அத்தோ யாகம் இப்படி எல்லாம் விவகாரங்கள், அந்தந்த கர்மாக்களை பண்ணினவா மரணானந்தரம் அந்த லோகத்துக்கு போற, மரணானந்தரம் இந்த சரீரம் இல்ல, இந்த சரீரம் தான் இங்க இருக்காச்சா, இது எப்படி போகா போகாது. ஆனா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு, ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இவைகள்லாம் சேர்ந்து ஒரு கேப்சியூல் மாதிரி இருக்கு, அது உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த சரீரம் இந்த லோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போறது, அங்கே போறதுமே அங்கே சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தானே போறது. வர்க்காதி லோகங்களுக்கெல்லாம் ஏன் போறேன், சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக. எப்பொழுது நாங்கள் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக அங்கே போறோம், அங்கே சுகம் அனுபவிக்கணும். சுகம் எப்படி தான் அனுபவிப்பேன்னு, இந்த சரீரம் இருந்தால் தான் அனுபவிக்கணும். போகாயதரம், இந்த சரீரத்துக்கு என்ன பேரு, சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடியதான இடம். ஆகையால் சுகம் இருந்தால், இந்த சரீரம் இருந்தால் சுகம் வரும். கண்ணால உருவத்தை பார்ப்பேன், காதால சத்தத்தை கேட்பேன், நாக்கால சுவைப்பேன், இவைகள் தான் எனக்கு சுகத்தை கொடுக்கறது. நல்ல பதார்த்தம் உங்களுக்கு பிடிச்சதான பதார்த்தம் வாயில போட்டு அவரு சந்தேகம் அப்படிங்கிறது, உங்களுக்கு இஷ்டமான பதார்த்தத்தை பார்த்தேன்னா சந்தோஷமா இருக்க. இப்படி புலங்கள்னாலதான் மனுஷனுக்கு சந்தோஷமோ துன்பமோ வரதெல்லாம் ரெண்டு புலங்கள்னால. புலங்கள் வேலை செய்யணும்னா என்ன வேணும்னு, அதுக்கு அதிஷ்டானமா இது வேணும், இந்த சரீரம் வேணும். சோ இங்க இருந்து தீட்சிதர் சொக்கலோகத்துக்கு போறார், அவர் சரீரத்துக்கு இருந்தாச்சு, அவருடைய லிங்க சரீரம் சொர்க்கலோகத்துக்கு போறது. சொர்க்கலோகத்துக்கு போனதுமே என்ன ஆச்சுன்னு, அங்கே அவர் சுகதுக்கத்தை அனுபவிக்கணுமா இல்லையா, அதுக்காக என்ன பண்ணார், அங்கே ஒரு சரீரம் கொடுக்கறது. இங்க எப்படி நமக்கு பூத சரீரம் கொடுத்திருக்கோ, பூத உடல் கொடுத்திருக்கோ, அதே போல சொர்க்கலோகத்துல அவருக்கும் சரி, அங்கே எப்படின்னு, அங்கே வந்து ஐஸ்னால சரீரத்தை தயார் பண்ணி கொடுத்திருக்கான். சொர்க்கலோகத்துல அம்மயமான சரி அப்புன்னு ஜலம், அந்த ஆயுஷ்னால சரீரம் அதை வச்சு அதை அனுபவிக்கிறேன். இதே போல சூரிய லோகத்துக்கு போனேன்னா தேஜஸ்னால சரீரம், அதே போல பிரம்மலோகத்துக்கு போனேன்னா இன்னொரு விதமான சரீரம். பிரம்மலோகத்துல எப்படின்னா ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு, வேணும்னா சரீரத்தை எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். சரீரம் இல்லாமலே காத்து மாதிரியா இருக்கும், யாருக்கும் தெரிய வேண்டாமே. ஒரு சரீரம் வேணும் நினைச்ச ஒரு சரீரத்தை எடுத்துக்கலாம், தன்னுடைய இஷ்டமான எந்த உருவம் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இங்கேயே பாருங்க, இந்த டிராமா ட்ரூப்ல இருக்க புருஷன் பெண் மாதிரி வேஷம் போட்டுக்கிறான், பெண்கள் புருஷன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறான், எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க, எப்படி மீச தாடி எல்லாம் எப்படி ஒட்டணும், எப்படி போகணும், பர்ஃபெக்டா இருக்கா போல பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ஊர்ல உங்களுக்கே எப்படி தெரியுங்களா, அந்த ஊர்ல இதை விட எத்தனை விவகாரம் இருக்குல்ல. அப்படி என்ன மனசுனாலேயே சங்கல்பத்தினாலேயே எந்தெந்த சரீரமாவது எடுத்துக்கலாம், எப்படி இது வரைக்கும் தெரிஞ்சப்பான், எப்படி உபாசகாய் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது அங்கே வெவ்வேறு சரீரம், இந்த சரீரத்தை விட்டாலும் இன்னொரு சரீரத்தோடவா எப்படி அந்த ஊர்ல வாழறாளோ, அந்த ஊர்ல சொந்த லோகம் பிரம்மலோகம் இப்படிப்பட்டதான லோகத்துல வாழறாளோ, அதே மாதிரியே ஞானம் வந்தவனும் அவனும் வேற ஒரு உருவத்தை எடுத்துக்கிறானா இல்லையா, இதான் சத்திர சம்சயா. கிம் தேவலோகாதி உபபோகஸ்தானேஷு, தேவலோகங்கள் போன்றதான உபபோக லோகங்களில் ஆகந்துகேன கேனசித் விசேஷேனா, அந்த லோகங்கள் மாதிரி ஆகந்துகேன அப்பொழுது அங்கு வந்ததான கேனசித் விசேஷேனா ஏதோ ஒரு உருவத்துடன் அபினிஷ்பத்தியதே உண்டாகிறானா, அஹோஸ்வித் இல்லைன்னு ஆத்ம மாத்திரேனா, ஆத்ம மாத்திர சுரூபமாக இருக்கிறானா. நயாயிக்கன்னு சொல்றா சூரிய லோகத்துக்கு போனேன்னா தேஜோமயமான சரீரம், வருண லோகத்துக்கு போனேன்னா ஜலமயமான சரீரம், அதே போல வாயு லோகத்துக்கு போனேன்னா பிசாசங்களுக்கு சரீரம் இருக்கா போல சரீரம், வாயுவான சரீரம் இப்படின்னு சொல்ல, அந்தந்த லோகத்துல அந்தந்த பூதத்தினால ஒரு சரீரம். இந்த ஊர்ல வந்தவாளுக்கு பார்த்திவ சரீரம், மேடப்பம் இது பூமி, அதனாலதான் ஸ்நானம் பண்ணலன்னா நாடுறது, ஏன் சுவாமி நார், அது பூமியினால அந்த மண்டைக்கு வாசனை உண்டோ இல்லையோ, அது வாசனை வராம குளிச்சு எடுத்து சோப் போட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்க நீங்க, அது இல்லைன்னா கட்டம் தான். இப்படி ஒவ்வொரு லோகத்துல ஒரு சரீரம் இருக்கா போல, இவனோ ஞானியானவன் ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தானே அவனும் வேற உருவத்தை எடுத்துக்கொள்கிறானா இல்ல தன் உருவத்திலேயே இருக்கானா, ஞானம் வந்த பிறகு, ஞானம் வந்த பிறகு என்னைக்கோ சொன்னால் இந்த சரீரம் மட்டும்தான் வேணும், பிறந்ததுன்னா போய் ஆகணும்,
சந்தேகம் இல்ல. ஜாதஸ்தி துருவம் மிருத்யு, துருவம் ஜன்ம மிருதஸ்தியா, அது ஏன் சார் மிருத்தி வந்து இந்த கதையில ஏன் பிறந்தது? பிறந்தா போக வேண்டியதுதான்.
நானா நினைச்சு பிறக்கலையே, அதனாலதான் நீங்களா நினைச்சு போகல. ஏதோ வந்தது ஏதோ போறது.
சாதாரணமா தூக்கம் ஏன் வந்தது, ஏன் முடிச்சுன்னு கேட்டான் சொல்லப்பறேன்.
அதே மாதிரிதான் மரணமும் ஜென்மாவும் வந்தா இருக்கா இருக்க போனாரு. நமக்காரே பொரே தேகே நைவ பொருள் வந்தாரையன் பெலூன் இருக்க, அதுக்குள்ள காத்து இருக்க. அந்த காத்துல ஒரு சின்ன ஓட்டம் வந்தாலும் காத்து போயிடுறதோ.
உங்க சரீரத்துல 9 பெரிய ஓட்டம், 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாயு, 2 இத்தனை ஓட்டைகள் இருக்க, காத்து போகிறதுன்னு போகலன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதான் ஆச்சரியம். அதனால ஒரு நாள் போகத்தான் போகும். இது அச்சாரியமா நினைக்கப்படாத நேச்சுரல் அது. ஆகையால் அந்த சரீரத்தில இருந்த பிராணன் போன பிறகு இந்த ஆத்மா என்ன, வேற உருவத்தை எடுத்துக்கொள்கிறதா இல்ல எடுத்துக்கொள்ளலையா, அப்படியே இருக்கா? இதுதான் சந்தேகம். தேவலோகத்துக்கு போறவாள் ஏதோ ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல இங்கேயும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்றது. அதன் கீழ் தேவலோகாதி உபவஸ்தானே இவ ஆகந்துகேன கேனசித் விசேஷேன அபினிஷ்பத்யதே ஆஹோஸ்வித், இல்லைன்னா ஆத்மஸ்வரூப மாத்திரேன ஆத்ம மாத்திரமாக இருக்காரா? இந்த அவஸ்தாப்தம் என்ன சொல்ல போறேன், காணாந்தரேஷு இவ ஆகந்துகேன கேனசித் ரூபேன அபினிஷ்பத்தி சார். ஸ்தானாந்தரேஷுவா, இங்கிருந்து சொந்த லோகத்துக்கு போறார் ஒருத்தர், அங்கேயவருக்கு இன்னொரு சரீரம். சூரிய லோகத்துக்கு போறார், அங்கே இன்னொரு சரீரம். அந்தந்த ஊருக்கு தகுந்தா போல ஒரு சரீரம். இங்கிருந்து காஷ்மீருக்கு போனேன்னா இப்படியே இருக்க முடியாது. அங்கே அங்கே உலன்கோட்டெல்லாம் போட்டு அப்படி இல்லைன்னா எல்லாம் போட்டுனாலே வடவடா இருக்கிறது. அவனுக்கு பத்ரிநாத் போயிட்டு கேதார்நாத் போயிட்டு சிரமப்படுறதோ இல்லையா? ஆனா அங்கிருந்து இங்கே வந்தா பார்த்தா அவன் ஒரே சிரமமா இருக்கு, தாங்க முடியலையே இவ்வளவு வெயில் அடிக்கிறது அப்படிங்கிறான். என்ன பண்றது, ஆந்திரால ஹைதராபாத்ல நம்ம மாதிரி தான் இருந்துட்டு இருக்கா. ஆனா அவ போட்டுக்கிற ஆவக்காயோ அவ போட்டுக்கிற நெய்யோ பாட்டுன்னா அடேபா என்ன அதையும் சாப்பிட்றா. அந்தந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அங்கங்க வழக்கம் ஆயிடும். மெட்ராஸ்ல இருக்கிற எங்க போனாலும் மெட்ராஸ் வர்க்கம்ங்கிறான். பெங்களூர்ல இருக்கிறோம் பெங்களூர் தான் வச்சு மெட்ராஸ் தாங்க முடியல வேட்டு போடுறது தான் என்ன பண்றது. அதே போல அந்தந்த ஊருக்கு போகும் பொழுது அந்தந்த ஊர்ல வேண்டியதான சரீரம் கிடைக்கிறதோ இல்லையோ, அதே விதமாக ஸ்தானாந்தரே சுயிவா அந்தந்த இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஆதந்துகேன கேன சித்ரூபேனா அங்கே அப்பொழுது வந்ததான சில உருவங்கள் நாள் அபினிஷ்பத்தி அங்கே இருப்பான் அப்படின்னு சொல்றான் பூர்வபட்சி. ஏன் மோட்சத்தியாபி பலத்துவ பிரசித்தே, மோட்சமும் ஒரு பலம் தானே, உபாசனைக்கு பலம் சொர்க்கலோகம் மாதிரி ஞானத்துக்கு பலம் மோட்சம். ஆகையால் அதுவும் பலம் இதுவும் பலம். அந்த பலத்தை அனுபவிப்பதற்காக அவன் வேற சரீரத்தை எடுத்துக்கிறான், இந்த மோட்ச ரூப பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இவனும் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறான். ஆகையால் ஜீவன் முக்தனா இருக்கிறவனுக்கு இந்த சரீரமானது கீழே விழுந்த பிறகு அவன் இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்வான், அவனுக்கு இஷ்டமான உருவத்தை எடுத்துக்கொள்வான் அப்படின்னு பொறுப்பட்டு சொல்றான். மோட்சத்யாபி பலத்வ பிரதிஜே அபினிஷ்பத்யதே இதிச உற்பத்தி பரியாயத்வார். இந்த மத்தத்துல இந்த வாக்கியத்துல ஸ்வேனரோமேன அபினிஷ்பத்யதேன்னு இருக்க, அபினிஷ்பத்யதேன பறக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு உருவமானது உண்டாகிறது அர்த்தம் இல்லையா? அது ஸ்வரூப மாத்திரேன செய்த அபினிஷ்பத்தி தன் உருவத்தில் தான் இருக்கான்னு சொன்னா பூர்வாசு அபி அவஸ்தாசு ஸ்வரூப அனபாயாது விபாவியேதா. அப்ப என்னாகும், பூர்வாசு அபி அவஸ்தாசு ஸ்வரூப அனுபாயா, இந்த ஸ்வரூபம் இப்பொழுது நமக்கு இருக்க, ஆத்மஸ்வரூபம் ஆத்மாவா இருக்கோ இல்லையா நமக்கு, இதயத்துக்குள்ள ஆகாசம் போன்றதான உருவங்கள் இல்லாதான ஒரு உருவம் இப்ப நமக்கு இருக்கா இல்லையா? ஜீவன் முக்தான இந்த சரீரத்துக்கு வேண்டுமா அதே ரூபமா இருக்கான்னு சொன்னான். இந்த முன்னாலேயே இருக்கே சார். அப்ப மோட்சம் வந்ததுனால அவனுக்கு என்ன புதுசா வந்தது, ஒண்ணு வரல அப்படின்னு ஆயிடுது. அதனால ஸ்வரூப மாத்திரேன செய்த விநிஷ்பத்தி பூர்வாசாபி அவஸ்தாசு முன்னால இருந்த நிலைகளையும் அனபாயாத் அவருடைய சொரூபம் ஒன்னும் மாறாத்தனால விபாவியேதா தத்மாத் ஆகையால் விசேஷேன கேன செய்து அபிரிஷ்மத்தியதே ஏதோ ஒரு விசேஷம் இந்த மனுஷனா இருக்கிறவன் மனுஷ சரீரம் போன பிறகு ஜீவன்முக்தனா இருக்கிறவங்க சம்திங் ஏதோ ஒரு உருவம் வருது அப்படின்னு வச்சுப்போம் அப்படிங்கிற ஏவம் பிராப்தே ப்ரூமா எப்படி வந்ததுமே இதற்கு சமாதானம் சொல்லுகிறோம் எப்படி ஏவலேனைவ ஆத்மனா ஆவிர்பவதி அவன் எப்படி இருக்கான் கேவல ஆத்மாவாக இருக்கான் வேற உருவம் இல்லை தர்மாந்தரேனா வேற ஒரு தர்மம் ஒண்ணும் இல்லை ஆத்மஸ்வரூபமாக மட்டும் இருக்கிறான் இப்படி சொல்றேன் உபனிஷத்தை கவனித்து பாருங்க அது என்ன சொல்லிருக்கேன அபினிஷ்பத்தியதே தன்னுடைய உருவத்திலேயே தான் இருக்கான் எப்படி தன் உருவத்திலேயே அதனாலதான் ஆகையால் தன் உருவத்தில் அப்படின்னு சொன்னதுனால ஆத்மஸ்வரூபமாக இருக்க ஆத்மஸ்வரூபம் என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் ஆத்மா இது ஆகாசம் போன்றதான எதோடையும் சம்பந்தப்படாதான உருவமா இருக்கான் அந்நியசாகி அப்படி இல்லாத வேற உருவம் வறுமையானால் ஸ்வசப்தேனா இது விசேஷணம் அனவக்லுப்தம் சார் ஸ்வரூபேனா ஸ்வேன ரூபேன அபிநிஷ்பத்தியதேன்னு ஸ்வசப்தம் இருக்க அது வேண்டாம் ஏன் ஜீவன் முக்தனானவன் மோட்சம் வரும் பொழுது இன்னொரு உருவத்தை எடுத்துக் கொள்கிறான் அப்படின்னா தன் உருவத்தை எடுத்துக்கொள்கிறான் சொன்ன தப்பா போயிடுமோ இல்லையோ அங்க உபனிஷத்து என்ன சொல்றது தன் உருவத்தில் இருக்கிறான் இப்ப ஒரு குதிரை ஆகிறான் கழுதை ஆகிறான் நாயாட்டம் ஆகிறான் தேவநாட்டம் ஆகிறான் சொன்னால் அங்கே ஸ்வேனான்னு சொன்னது தப்பா அந்யதாகி இன்னொரு உருவம் எடுத்துக்கொள்வதாக இருந்த போது ஸ்வசப்தேனா இது விசேஷணம் ஸ்வேனருவேனா என்று தன்னுடைய உருவம் என்று சொன்ன விசேஷணம் அனவக்லுப்தம் சார் அது வேஸ்டா போயிடும் இங்க ஸ்வசப்தம்னு சொல்ற சும்முனா என்ன அர்த்தம் தான் ஒண்ணு தனதுன்னு ஒண்ணு இந்த ரெண்டுக்கும் ஸ்வாங்கிறது ஸ்வான்னு சொன்ன என்னையானால் தன்னையும் நான் தான் அப்படின்னு சொல்ற தனதையும் சொத்துங்கிற இந்த தமிழ சொத்துங்கிற எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு கேட்க இந்த சொத்து இல்ல சார் ஸ்வத்வம் அந்த ஸ்வத்வம் தான் சொத்துன்னு ஆயிடுச்சு தமிழ்ல இந்த ஸ்வத்வம்னு என்னதுன்னு எனக்கு சேர்ந்தது எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க உங்களுக்கு சேர்ந்ததான ப்ராப்பர்டிஸ் எவ்வளவு இருக்கு ஒரு 50,000 இருக்கு இல்லையா உங்களுக்கு காவிரிக்கு இருக்கிற இல்ல ஒரே 8 வீடு இருக்கு ஒரு 10-20 கிலோ தங்கம் இருக்கு இதுதான் சொத்து இந்த சொத்துன்னு நீங்க சொல்ற இதையும் ஸ்வசப்தத்தோடு சேர்த்துக்கலாம் இந்த சொத்தம்னா என்னது ஓனர்ஷிப் அந்த ஓனர்ஷிப்ங்கிறது எப்படி வந்தது உங்களுக்கு மணி பத்தேடம் எப்படி வரும் காசு கொடுத்து வாங்கினா வருது சார் இந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கினா இது எனக்கு சேர்ந்தது எனக்கு சேர்ந்ததுன்னு என்ன அர்த்தம் வச்சுருக்காரு எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை இது என்னுடையது அப்படிங்கிற என்னுடையதுன்னா என்ன அர்த்தம் சுவத்வம்னா என்னது யதேஷ்ட விநியோக யோக்கியத்துவம் என் இஷ்டப்படி அதை பண்ணுவேன் நான் வச்சுப்பேன் உங்களை வேணா கொடுப்பேன் நீங்க பார்த்துட்டே இருக்கிறப்ப வீட்டு போட்டுருவேன் இன்னும் நீங்க வேணும்னு கேட்டேன்னா ஏழு மலையான உண்டியில போட்டுருவேன் நான் ஏதாவது பண்ணிப்பேன் நீங்க கேட்கப்பேன் அதான் சுவத்வம்னா என்ன அர்த்தம் யதேஷ்ட விநியோக யோக்கியத்துவம் என்னிட்டமாக நான் அதை செய்யக்கூடியதான யோக்கியத்தை உள்ளது ஸ்வத்வம் இந்த ஸ்வத்வம் உங்களுக்கு எப்படி வந்தது ஒரு வீடு வச்சிருக்கேன் அந்த வீடு உங்களுக்கு எப்படி வந்தது வரதுக்கு என்னென்ன வழி இருக்கு உங்க அப்பா உங்களுக்கு கொடுக்கலாம் அவருக்கு இருக்கிற சொத்தை அவர் பையனுக்கு கொடுக்கலாம், இல்ல இன்னொருத்தர் உங்களுக்கு தானமா பண்ணலாம். சொத்தம் எப்படி வரும்? ஒரு பொருளானது உங்களதாக எப்படி ஆகும்? இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுத்தா இது உங்களுக்கு தான், திருப்பி நான் இதை வாங்கிக் கொள்ள மாட்டேன். பிராமணாய துப்யம் அகம் சம்பிரதே நமமா திரஞ்சகர்பகர்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவதோ அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஆசைக்காரி இவனே ஜலத்தை கொடுக்க போறாது. ஆசைக்காரி ஜலத்தை விட்டாத்தான் தானம். நான் தானே சம்பாதிச்சேன்னு உங்களுக்கு தனி ஐடென்டிட்டே கிடையாது. வேதத்துல மாமியோட சேர்த்து தான் எப்பொழுதும் தம்பதிகளோடையதான் எல்லாத்துக்குமே அதிகாரம், தம்பதிகளை பிரிக்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால என்ன பண்ணா, புருஷன் தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாமி ஐ அக்கனால ஜெட் அப்படின்னு சொல்லி ஜலத்தை எடுத்து விடணும். மாமி ஜலத்தை விட்ட பிறகுதான் செல்லும். அதோட மட்டுமல்ல, கொடுத்த பிறகு இதன் நமமானு சொல்லணும். இது உங்களுக்கு கொடுத்து விட்டேன், மறுபடியும் கேட்க மாட்டேன். வண்ணானுக்கு துணி போடுறேன், இதன் நமமான்னு சொல்லுவோம். ஆனால் அங்க வந்து ரஜகாய வஸ்திரம் ததாக்கி சொல்ற விவகாரம் என்ன, அவனுக்கு கொடுத்த மறுபடியும் திரும்பி வாங்கிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் போனேன், மணி ஆர்டர் கொடுத்தனா பேனா கொடுங்க சார் எழுதி தரேங்கிறான். சுத்தியமகம் பிரததே நமமான்னு சொல்லிட்டா கொடுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கற பேனா சார் அப்படி சீக்கிரமா கொடுத்துருவேடா, அங்கேதான் கொடுக்கறது. ஆனா தானம் கொடுக்கறப்ப என்ன பண்ணனா, உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும், இனிமேல நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்பொழுது அந்த சுவத்வம் உங்களுக்கு சேர்ந்தது. எப்படி வந்தது? தானத்தினால ஒரு மனுஷனுக்கு சுவத்வம் வரலாம். அப்பா காலமான பிறகு அவர் வில்ல எழுதாம போயிட்டாரேயானால் எல்லாரும் பிரிச்சு எடுக்கலாம். வில்ல எழுதிருந்தானா யாருக்கு போறதோ அது, அப்ப அவளுக்கு சுவத்வம் வரும். இந்த ரெண்டு ஒரு விதம், நீங்களே சம்பாதிச்சு சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிச்சுட்டு அந்த பொருளை வாங்கலாம், அப்பொழுதும் அந்த சொத்துவம் உங்களுக்கு வருது. இந்த சொத்துவம்னா எனக்கு சேர்ந்தது. இதையும் ஸ்வசப்தத்தினால சொல்லலாம். முன்னால சொம்னா நானுன்னு சொன்னேன், ஸ்வத்வம் எனக்கு சேர்ந்ததையும் நானுன்னு சொல்லலாம். இப்ப என்ன ரூபேனாங்கிறதுக்காக எனக்கு சேர்ந்த உருவத்தை நான் எடுத்துக்கொள்வேன். உங்களுக்கு சேர்ந்த உருவம் எது? எந்த உருவமாவது எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நான் பிரம்மம் ஆயிட்டேன்னா பிரம்மம் எல்லாத்துக்கும் காமன் தான், உலகத்தை எல்லாம் படைச்சவரோ பிரம்மம். சோ எனக்கு சேர்ந்ததுதான் கொஞ்ச நாள் நாயா இருப்பேன், கொஞ்ச நாள் பன்னியா இருப்பேன், கொஞ்ச நாள் தேவனா இருப்பேன், ஏதோ ஒருவரா இருப்பேன். ஆகையால் ஸ்வேன ரூபேன தனக்கு இஷ்டமான உருவம்னு அர்த்தம் அப்படிங்கிறான். நானும் ஆத்மீய அபிப்பிராய ஸ்வசப்தோ பவிஷ்யதி, ஆத்மீயம் தனக்கு வேண்டியதான உருவம் அவசனியத்துவார். அது சொல்ல வேண்டாம், சொல்லாமலேயே புரியுது. சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? நன்னா இல்ல, மனுஷன் எப்படி இருக்குன்னு எதை பேசி எதை அவசியம் சொன்னா தான் இன்னொருத்தருக்கு புரியணுமோ அதைத்தான் பேசணும், அனாவசியமாக பேசக்கூடாது. எப்பவுமே சொல்றேன், மனுஷன் பேசணும்னா எது நிச்சயமாக பேசித்தான் ஆகணுமோ அப்பத்தான் காரியமாகுமோ அதுதான் பேசணுமே தவிர அனாவசியமான பேச்சு இருக்கக்கூடாது. வாசோ விக்ராபனம் நிகது அந்யா வாசோ விமுஞ்சதா அமிர்தேது. கேட்கணும், பகவான் ஒரு வாயும் ரெண்டு காதையும் கொடுத்திருக்கார். ஏன்டா நிறைய கேளு கொஞ்சமா பேசு, இல்லைன்னா ரெண்டு வாய் கொடுக்க மாட்டான். ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு கொடுத்த ரெண்டு வாய் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, அப்ப பரஸ்பரம் அதே சண்டை போட்டுக்கோ வேண்டாம். ஏன்னா அது மாதிரி சொல்லாமலேயே அது புரியறதுனால சொல்ல வேண்டியது இல்லை. வேண ரூபம் நானும் ஆத்மீய அபிப்பிராய சகந்தோ பவிஷ்யதி நான் சத்திய அவசனியத்வார் ஏனைவகி கேனசித் ரூபேன அபினிஷ்ய பத்தியதே. ஏதோ ஒரு ரூபத்தினால அவன் வருவானே ஆனால் சத்தீவ ஆத்மீகத்துவ உபபத்தே அது அவனுடைய ரூபம் தானே. இந்த உலகத்துல பரமாத்மாவுக்கு சேராத பொருள் ஏதாவது இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவர் சிருஷ்டிச்சது, உலகம் முழுக்க அவரே சிருஷ்டிச்சது, அவருக்கு தான் சேர்ந்தது, நீங்களும் அவருக்கு சேர்ந்தவர் தான். ஆகையால் சர்வமும் அவருக்கு சேர்ந்தது. ஆகையால் அது சத்தெய்வ ஆத்மீகத்துவ உபபத்தே வேணா இது விசேஷனம் அனர்த்தகம். அதனால ஸ்வேனான்னு சொன்னது தப்பாப்படும். ஆத்மவச்சனதாயாம் தோ அர்த்தவத் கேவலையனைவ ஆத்மரூபேன அபினிஷ்பத்யதே. அந்த சொங்கிற சப்தத்துக்கு ஆத்மான அர்த்தம் சொன்னார், அப்பொழுது அர்த்தவத்தாரு தன் உருவத்தில் தான் இருக்கார். ஆத்மக்கு என்ன உருவம்? அந்த உருவத்தில். அதே போல ஆத்மாவுக்கு என்ன உருவம்? அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரதம் நித்யம் அகந்தவத்யத் அனத்யனந்தம் மகதப்பரம் த்ருவம் நிஜாயதம் புத்திமுகத் பிரமுச்சதே அப்படின்னு ஒரு உருவம் இல்ல, காத்து மாதிரி உருவம், ஆகாசம் மாதிரி உருவம், அப்படிப்பட்டதான ஒரு உருவத்தோட அத்தேஜ்யோயம் அதாஸ்யோயம் அக்லேஜ்யோ அசோஷ்யே ஏவச்ச நித்யா சர்வகத காணுகும் அசலோயம் சனாதன. அசைக்காத எங்கேயும் அசைக்க முடியாததான எங்கும் இருக்கக்கூடியதான உருவமற்றதான ஒரு சொரூபம் இருக்கு, அப்படிப்பட்டதான உருவத்துல இருக்கான். சரீரம் கீழே விழுந்ததுமே ஆகாசம் மாதிரி ஒரு உருவத்தோட எங்கும் வியாபிச்சு இருக்கான். அதான் கரெக்டான உருவம். ஜீவன் முக்தனுக்கு சரீரம் விழுந்த பிறகு அவனுடைய சொரூபம் என்ன சார் ஆச்சு? பிரம்மஸ்வரூபமா இருக்கான். அந்த பிரம்மத்துக்கு என்ன சொரூபம் சொன்னேன்? ஆனந்தாதய பிரதான சியாங்கிற ஒரு சூத்திரத்துல இது தீர்மானம் பண்ணிருக்கேன். சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் அனந்த ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதான் அவருடைய சொரூபம். ஞானானந்தரம் ஜீவன் முக்தனானந்தரம் கொஞ்ச நாள் அவன் சரீரம் கீழே விழுந்த பிறகு அவன் ஆத்மாவாக ஆகாசஸ்வரூபமாக இருக்கான். இது வரைக்கும் ஆச்சு. ஆமா இப்படின்னு சொன்னேளையானால் அவன் வந்து இப்படித்தான் இருக்கான் என்கிறதுக்கு லட்சணம் சொல்ல வேண்டாமா? எந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனா முன்னால இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் ஒரு விசேஷம் என்ன? இப்பவும் அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கும். ஆத்மஸ்வரூபமா இருந்த போதிலும் இப்பொழுது இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டு நான் அந்தனர், நான் ஆண், நான் பெண், நான் பணக்காரன், நான் படித்தவன், இவர்களோடு சேர்த்து வச்சுருக்கோம். இவர்களோடு ரொம்ப சேர்த்து வச்சுட்டு கவலைப்படுத்தான சுரூபத்தில் இருக்க வரும். இது எப்படி தெரியறது? முக்த பிரஜ்ஞானாத் அப்படின்னு அடுத்த சூத்திரம். இந்த அடுத்த சூத்திரத்துல அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை பார்ப்போம். அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை. இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம். ஓம் சன்னோ.